සභාව කල්තබන අවස්ථාවේ ප්‍රශ්න ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ඉම්රාන් මහරූප් මහතා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා.
විනාඩි 7ක කාලය. நன்றி சபை தலைவர் அவர்களே. இன்று கொண்டுவரப்பட்டிருக்கின்ற சபை ஒத்திவைப்பு கேள்வி சம்பந்தமாக குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகின்ற இந்த மீனவர்களுடைய சுருக்குவலை பிரச்சனை சம்பந்தமாகத்தான் என்னுடைய இந்த சபை ஒத்திவைப்பு கேள்வினை முன்வைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே கடல் தொழிலினுடைய பிரதான ஜீவனமாக கொண்ட எங்களுடைய இந்த திருகோணமலை மாவட்டத்திலே சுருக்குவலை தொழில் பெரும்பாலான மீனவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு தொழிலாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே சுருக்குவலை தொழிலை மேற்கொள்ளுகின்ற மீனவர்களுக்கும் அதே போன்று கடற்படையினருக்கும் இடையிலான அடிக்கடி மோதல் ஏற்பட்டு அண்மையிலே குச்சவெளி பிரதேசத்திலே துப்பாக்கி பிரயோகம் வரை கூட அந்த நிகழ்வு சென்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே திருகோணமலை மாவட்டத்தில் இரண்டு வகையான சுருக்குவலைகள் காணப்படுகின்றன. ஒன்று சூறை, அதாவது சூனா மீன்களை பிடிக்க பயன்படுத்துகின்ற ஒரு வலை, இரண்டாவதாக வளமையான சுருக்குவலை. அந்த அடிப்படையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே, 1986 சுருக்குவலை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலின் படி 3:8, அதாவது 0.375 அங்குலம் கண் அளவுக்கு மேற்பட்ட சுருக்குவலைக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படலாம் என உள்ளது. ஆகவே வர்த்தமானி அறிவித்தலின் படி 3:8 அங்குலத்துக்கு மேற்பட்ட கண்ணுள்ள வலைகள் அனைத்தும் சட்ட ரீதியான வலைகளாகும். ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் 3:8 அங்குலத்துக்கு மேற்பட்ட வலைகள், அதாவது சட்ட ரீதியான வலைகள், சட்டவிரோதமான வலைகள் என்று கைது செய்யப்படுகின்றன. ஆனால் இதே வலைகள் இன்று காலி மாத்தறை கடற்கரையிலே காணப்படுகின்றது. அதை கைது செய்வதற்கு யாரும் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவும் இல்லை. அங்கு அதை பயன்படுத்தி தொழில்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. கௌரவ அமைச்சரிடம் நான் கேட்கின்ற முதலாவது கேள்வி, இப்பொழுது அமைச்சர் அவர்கள் சென்றால் கூட காலி மாத்தறை கடற்கரையிலே சுருக்குவலையை காணலாம், சுருக்குவலை தொடர்பாக வடக்கில் ஒரு வடகிழக்கிலே ஒரு சட்டமும் தெற்கில் வேறு ஒரு சட்டமும் உள்ளதா என்ற ஒரு கேள்வியை நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன். அதே போன்றுதான் அனுமதி அளிக்கப்பட்ட சுருக்குவலை எது, தடை செய்யப்பட்ட சுருக்குவலை எது என அமைச்சர் இந்த சபைக்கு தெளிவுபடுத்த முடியுமா என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்க விரும்புகின்றேன். வடகிழக்கிலே கைது செய்யப்படுகின்ற வலைகள் தடை செய்யப்பட்ட வலைகள் எனின், 1986 வர்த்தமானியிலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த 3:8 அங்குளம் என்பதை திருத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதும் அமைச்சரினால் முன்னெடுக்கப்படுகின்றதா, திருத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் இந்த இடத்துல கேட்க விரும்புகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, சென்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் போதும் கூட இந்த சுருக்குவலை சம்பந்தமாக தெளிவான பல விடயங்களை இந்த சபையிலே நான் பேசியிருந்தேன். நீங்களும் எங்களுக்கு சொல்லியிருந்தீர்கள், திருகோணமலை மாவட்டத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது அது சம்பந்தமாக சரியான மீனவர்களை அணுகி அதற்கான ஒரு தீர்வை நாங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை சொல்லியிருந்தீர்கள். அண்மையில் கூட உங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் திருகோணமலைக்கு வந்த நேரத்தில் கூட இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய திருகோணமலை கச்சேரியிலே பல விடயங்கள் பேசப்பட்டது. அதே போன்றுதான் இந்த சுருக்குவலையிலே காணப்படுகின்ற இன்னும் ஒரு பிரதான விடயம் என்னவென்றால், திருகோணமலையிலே காட்டப்படுகின்ற இந்த 7 அங்குல மைல் பிரச்சினை, குறிப்பாக திருகோணமலை மாவட்டம் ஒரு குடா போன்று அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த 7 மைல் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் ஒரு மிகவும் பிரச்சனையான ஒரு காரணமாக காணப்படுகின்றது. உதாரணமாக இந்த கடற்படையினரிடம் மோதல்கள் ஏற்படுவதனுடைய ஒரு பிரதான காரணமாக கூட இந்த 7 மைல் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆகையால் நாங்கள் அந்த பிரதி அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கின்ற அந்த DCC கூட்டத்திலே நாங்கள் முடிவெடுத்தோம், அதை குறைப்பதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு டிசிசியுடைய ஒத்துழைப்பு அல்லது டிசிசியுடைய அனுசரணை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அந்த விடயத்தையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு இந்த 7 மைலுக்கான ஒரு தீர்வினை கௌரவ அமைச்சர் அவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடுதான். இரண்டாவதாக நைட் டைவிங், அதாவது இந்த மீன்பிடிப்பதற்கான இந்த நைட் டைவிங் மீன்பிடிப்பதற்கான அனுமதி பத்திரம் வழங்குவது 2019 முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டதற்கான காரணத்தை கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த சபையிலே தெளிவுபடுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியையும், இரண்டாவதாக நாட்டுக்கு அந்நிய செலவாணியை ஈட்டித் தருகின்ற இந்த அட்டைகளை இரவில் மட்டுமே பிடிக்க முடியும் என்பதனால் அட்டைகள் பிடிக்கும் அனுமதியினை மீண்டும் வழங்க முடியுமா என்பதையும் நாங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் கேட்கின்றோம். அதே போன்றுதான் ஏதாவது இந்த கடல் அட்டைகளை பிடிப்பதன் மூலமாக ஏதாவது நிகழ்கின்றதா என்ற விடயங்கள் நாரா நிறுவனத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றனதா என்ற விடயத்தை கேட்பதோடு, குறிப்பாக 2015 தொடக்கம் 2025 வரை காலப்பகுதிகளிலே நான் இருக்கின்றேன், ஒவ்வொரு வருடங்களாக இந்த அட்டையின் மூலமாக நாட்டிலே ஏற்படுகின்ற வருமானத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக இருந்தால் அல்லது சபைக்கு தெரியப்படுத்த முடியுமாக இருந்தால் இந்த இரவு நேரங்களிலே பிடிக்கப்படுகின்ற இந்த அட்டையின் மூலமாக நாட்டிலே எவ்வாறான அந்நிய செலவாணிகள் வருகின்றது என்ற விடயங்கள் இந்த இடத்திலே தெளிவுபடுத்தப்படும் என்பதை இந்த இடத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த சுருக்குவலை சம்பந்தமான விடயங்களிலே கருணை கொண்டு எங்களுடைய மாவட்டத்திலே கூடுதலான மீனவர்கள் இந்த தொழிலை நம்பியிருக்கின்றார்கள். இந்த தொழிலை அவர்களுக்கு சட்ட ரீதியாக செய்ய முடியாது என்றால் அவர்கள் எவ்வாறான மீன்பிடி துறைகளிலே அவர்கள் மீன்பிடிக்க முடியும் என்ற ஒரு தெளிவினையாவது கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று அவர்களுடைய பல விடயங்கள் இந்த மீன்பிடியின் மூலமாக இல்லாமாக்கப்படுகின்றது. இது ஒரு பெரும் பிரச்சனையாக எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் இதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி.
பிலித்துர கரு தீவர ஹா ஜலஜ சம்பத் அமாத்தியதுமா.
நன்றி.
வினாடி அட்டக காலையா திபினோ அபுதுமாட்ட.
நன்றி பிரதிக்குழுக்கள் தவிசாளர் அவர்களே. நன்றி மஹரூப், நீங்கள் கொண்டு வந்த இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி. அதனால் இது சம்பந்தமாக நாங்கள் கூடுதலான கரிசனை எடுத்து மீனவர்களுடைய பிரச்சனைகளை நல்ல முறையில் இனக்கண்டு கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மீனவர்களுடைய சேர்ந்து இது சம்பந்தமான பாரிய உரையாடல்களை முன்னெடுத்து வருகிறோம். அப்ப அந்த உரையாடல்கள் ஒன்றுதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்மையிலும் கூட நாங்கள் திருகோணமலைக்கு வந்து, நான் வரவில்லை, எங்களுடைய பிரதி அமைச்சர் வந்து மீனவர்கள் விசேடமாக மீனவர் சங்கங்கள் எல்லாம் வரவழைத்து அங்கு மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக ஆராய்ந்தோம். அப்ப அந்த ஆராய்கின்ற போது நிச்சயமாக நீங்கள் முன்வைத்திருக்கின்ற கேள்விகளில் பிரதான கேள்வியாக தொகுக்கின்ற பொழுது சுருக்குவலை சம்பந்தமான பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே போன்று சுழியோடல் சம்பந்தமான பிரச்சனை, டைவிங் சம்பந்தமான பிரச்சனை, அதுவும் பாரிய பிரச்சனையாக விசேடமாக திருகோணமலை மாவட்டத்துக்கு இருக்கின்றது. அதே போன்று வெளிச்சம் பாய்ச்சல், அதாவது லைட் ஹவுஸ் லைட் கோஸ் செய்கின்றதன் மூலமாக ஏற்படுகின்ற ஆபத்துகளும் அதே மாவட்டத்தில் இருக்கின்றது. அதே போன்று இந்த அட்டை குஞ்சுகளை பிடிப்பது சம்பந்தமாக, அட்டைகளை பிடிப்பது சம்பந்தமான பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைகள் அவ்வளவு தொடர்பாகவும் நாங்கள் நீங்கள் சொல்வதை போன்றே எங்களுடைய இதற்குரிய நிறுவனமான நாரா அதே போன்று நெக்டா போன்ற நிறுவனங்களுக்கு நாங்கள் இது தொடர்பாக மீள் பரிசீலனை செய்வதற்கும் மீள் ஆராய்ச்சியை செய்வதற்குமான பணிப்புரையினை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அப்ப அதன் அடிப்படையில் இப்ப நீங்கள் சொல்லுவது போன்று இந்த சுருக்கு வலை சம்பந்தமாக முதலாவது நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது நான் இந்த பல இடங்களுக்கு சென்று பார்த்திருக்கின்றேன், இந்த சுருக்கு வலை பாவிப்பதன் மூலமாக அதில் விசேடமாக இது பொதுவாக இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட இதை இதில் ஊடாக பாவிக்க கூடாது என்று கூறினாலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய மீனவர்கள் இதை சட்டவிரோதமாக பயன்படுத்துகின்ற போக்கு எல்லா இடங்களிலும் இருக்கு. அப்பதனால் இது சம்பந்தமாக நானும் கூட என தனிப்பட்ட ரீதியாக தேடி பார்க்கின்ற பொழுது இவ்வாறு சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கின்றவர்கள் ஒரு சொற்பமான பேர் இருக்கின்ற பொழுது அதே நேரத்தில் எங்களுக்கு பக்கத்தில் சிறிய படகுகளை வைத்து அன்றாடம் ஊழியம் புரிகின்ற சேவை செய்கின்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்க்கை பொதுவாக பாதிக்கப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கும். அப்ப அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சுருக்கு வலை சம்பந்தமாக ஒரு முடிவினை எடுத்திருக்கோம். அப்ப அந்த முடிவில் ஒன்றுதான் விஷயமாக இப்போதும் கூட அது நடைமுறையில் இல்லை. நாங்கள் அண்மையில் இப்பொழுது நாங்கள் எங்கள் கேபினட் சபைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் புதிய சட்ட மூலத்தை. அப்ப அந்த சட்ட மூலத்தில் இவைகள் சம்பந்தமாக மிக ஆழமாக பேசப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல அது சட்ட வரைவுக்கு நாங்கள் உட்படுத்தி இருக்கின்றோம். அதன் பிறகு பாராளுமன்றத்துக்கும் வரும் உங்களுக்கும் அது சம்பந்தமான மேலதிகமான கருத்துக்கள் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொடுக்க முடியும். அந்த வகையில் நாங்கள் இந்த சுருக்குமலை என்பது நாட்டுக்கும் நமது மீன்பிடி துறைக்கும் பாதகமான ஒரு விடயம். பதி நேரத்தில் ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த சுருக்கு வலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது சட்டவிரோதமான மீன்பிடி முறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதே போன்று இன்றைக்கு சட்டவிரோதமாக இன்றைக்கும் கூட எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்திய தோழர்களை பற்றி பேசுகின்றோம். எங்களும் எங்களுடைய நாட்டில் இருக்கின்றவர்களும் தோழர் பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு இருக்கின்ற அதனால் அதையும் நாங்கள் இது கவனத்தில் கொண்டு இவைகள் அனைத்துக்குமான தீர்வினை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அதே போன்று இன்றைக்கு அப்ப இதற்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது, வேற எதுவுமல்ல. அப்ப இந்த சொல்லியோடு சம்பந்தமான பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, சுருக்கு வலை சம்பந்தமான பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, லைஃப் ஃபோர்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்ப இவ்வாறான இந்த செயல்பாடுகள் மூலமாக எங்களுடைய மீனவர்களுக்கும் அதே போன்று மீனவர்களுடைய எதிர்காலத்திற்கும் எங்கள் கடல் பரப்புக்கும் கடல் பலத்திற்கும் மீன் பலத்திற்கும் பாரிய சேதங்களை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக மாறியிருக்கும். அதனால் தான் நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுக்கு தேவை இருக்கின்றது எங்களுடைய கடல் பாதுகாக்கப்படுமாக இருந்தால்தான் நாட்டில் மீனவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை காண முடியும். கடலை சலிக்கின்ற ஒரு சில மீனவர்களுடைய ஒரு சில ஆக்களுடைய தேவைக்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக இந்த கடலை அழிக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவார்களாக இருந்து அதற்கு அனுமதிக்க முடியாதென்றே நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் நாங்கள் கொண்டு வந்த இந்த யோசனை இந்த சுருக்குமலை சம்பந்தமாக, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன்று என 3.8 சுருக்குமலை சம்பந்தமாக ஏதாவது மீள்பரிசீலனை செய்ய முடியுமா, அல்லது அவ்வாறு மீள்பரிசீலனை செய்ய முடிவதன் மூலமாக அதன் அடிப்படையில் ஏதாவது வேறு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பது சம்பந்தமாக நாங்கள் எங்களிடம் நாரா நிறுவனத்திற்கு இதற்கான அறிக்கையை உடனடியாக தரும்படி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதன் மூலமாக நாங்கள் இப்போதைக்கு இருக்கின்ற முடிவு சுருக்குகளை பாவிப்பதில்லை என்று, அதிலும் வேறு ஏதாவது எங்களுக்கு தேவை ஏற்படுமாக இருந்தால் அதற்கு கூறிய ஆய்வினை செய்து நாங்கள் முடிவினோடு எடுப்போம் என்று நாங்கள் கூறிக்கொடுக்கும். அதே போன்று இந்த டைவிங் எடுத்துக்கொண்டால், அப்போ டைவிங்க்கு நாங்கள் கடந்த காலங்களில் அனுமதி கொடுத்திருந்தோம். இப்பயும் கூட ஒரு சிலருக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அப்ப அந்த டைவிங் கூட நாங்கள் சொல்லுகின்றோம் என்ன வேறு இதுமல்ல, இந்த டைவிங் மூலமாக சட்டவிரோதமான அந்த 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 முறையை கையாளுகின்றவர்கள் அதிகரித்து இருக்கிறார். இது என்னை விட உங்களுக்கு நல்லாக தெரியும். திருகோணமலை மாவட்டத்தில் மாத்திரமல்ல, சரியா, திருகோணமலை மாவட்டத்தில் எங்களுடைய முன்னால் இருந்த நண்பர்களும் கூட அவ்வகாரான செயற்பாடுகளை செய்கின்றார்கள். செய்கின்ற அவர்களை சொல்லுகின்ற ஐயா நாங்கள் இப்படி செய்கின்றோம், என்ன செய்ய ஐயா, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அப்ப அதனால் வேண்டி நாங்கள் அதற்கு இப்போது எதுக்கும் பெரிய
தடைகீடு
இருந்த போதிலும் கூட எதிர்காலத்தில் இதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும். அடுத்ததாக மறுப்பவர்கள் சொன்னீர்கள், அதாவது வடக்கு ஒரு சட்டம், கிழக்குக்கு ஒரு சட்டம், தெற்குக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது. இப்போது சென்றாலும் கூட காலி மாத்திரை போன்ற பிரதேசங்களில் பார்க்கலாம் காணலாம் இந்த சட்டவிரோதமான இந்த சுருக்கு வலைகளை பயன்படுத்துகின்றோம். உண்மையில் எங்களுக்கு நன்றாக தெரியும், அது காலிக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி மட்டக்களப்பில் ஒரு சில பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் இப்போது போனால் கூட ஒரு சில பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று மன்னார் பேசாலை போன்ற பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று முல்லைத்தீவு எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்ப இவ்வகையான சட்டவிரோதமான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இருந்த போதிலும் கூட நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு, ஏனென்றால் இதுதான் இவர்கள் காலமாக வாழ்ந்திருக்கின்ற விதம், வாழ்ந்திருக்கின்ற முறைமை. அப்ப அதனால் இந்த முறைமைகளை மாற்றி அவர்களுக்கு நல்லதோர் இந்த கடலிலே கடல் மீன்களை பிடிப்பது மாத்திரமல்ல, ஏனைய துறையில் ஏதாவது ஈடுபட முடியாதா, அல்லது ஏனைய பெண்ணுக்கு இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற ரால் உற்பத்தி அல்லது ரால் துறையை நாங்கள் நவீனமயமாக்க முடியாதா, நீங்க சொல்வது போன்று நண்டு உற்பத்தியை நவீனமயமாக்க முடியாதா, அதே போன்று அட்டை பண்ணைகளை கூடுதலாக அபிவிருத்தி செய்ய முடியாத, நவீன இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாத என்பது சம்பந்தமாக கூடுதலான பார்வை இப்போது இருக்கின்றது. அது சம்பந்தமாக இப்பொழுது மீனவர்களும் அது சம்பந்தமான கூடுதலான கவனத்தையும் செலுத்தியிருக்கின்றார்கள். இந்த கவனத்தை செலுத்தியதன் காரணமாக அந்த அந்த அடிப்படையில் இருந்து கொண்டு உண்மையிலேயே எதிர்காலத்தில் எங்களுடைய அந்நிய செலவாணியை ஏற்றுக் கொள்கின்ற வேலையும் சரி, எங்களுடைய மீனவர்களுடைய பாதுகாப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே நேரத்தில் எங்களுடைய நுகர்வோர்களுடைய பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு ஒரு நவீன துறையை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த மஹரூப் அவர்கள் கொண்டுவரப்பட்ட இந்த யோசனையை விசேஷமாக நான் கூடுதலான கவனத்தில் எடுத்திருக்கின்றேன். அதே போன்று அவர் சொல்லுவது போன்று இந்த சுருக்குலை சம்பந்தமாக, அதே போன்று சுழியோடல் சம்பந்தமாக, வெளிச்சம் பாய்ச்சல் சம்பந்தமாக கூடுதலான கவனத்தில் நாங்கள் செலுத்திக் கொண்டோம் என்று அவர் கூறி அளிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
கரு பார்லிமெண்ட் மந்திரினி ஒஷானி உமங்கனா மகாத்மிய வினாடி ஹத்தக்காரிய திபனமா ஒபத்துமிங்கே பிரச்சனையிட்ட
ගරු කාරක නියෝජකාරක සභා සභාපතිතුමියනි, අයවැය මගින් ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට එක් අයකුට රුපියල් මිලියන 10ක විමධ්‍යගත ප්‍රතිපාදනයක් ලබා දීම දීර්ඝ කාලයක් තිස්සේ සිදු වුණා. කෙසේ වෙතත් මෙම ප්‍රතිපාදන ඔස්සේ ඉතා අඩු ඵලදායී කටයුතු සිදුවීම හේතුවෙන් එය පොදු ජනතාවගේ දැඩි විවේචනයට ලක්වුණ කාරණාවක්. එම පදනම මත පසුගිය වසරේ සිට මෙම ප්‍රතිපාදන මන්ත්‍රීවරුන් හරහා නොව ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටු වෙත ඍජුව ලබා දීමේ ක්‍රමවේදයක් ක්‍රියාත්මක කෙරුණා. ප්‍රශ්න අංක 1, පෙර වර්ෂවලදී ක්‍රියාත්මක කළ ආකාරයෙන් දිස්ත්‍රික් විමධ්‍යගත වැඩසටහන 2025 වර්ෂය සඳහා ක්‍රියාත්මක කරන්නේද? 2, එසේ නොවන්නේ නම් දිස්ත්‍රික් විමධ්‍යගත වැඩසටහන සඳහා ක්‍රියාත්මක කරනු ලබන නව ක්‍රමවේදය කුමක්ද? පසුගිය වසර 10 තුල දිස්ත්‍රික් විමධ්‍යගත වැඩසටහන යටතේ වාර්ෂිකව කොපමණ මුදලක් වැයකොට තිබේද? 4, 2024 වර්ෂයේදී දිස්ත්‍රික් විමධ්‍යගත වැඩසටහන ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටු වෙත පැවරීමෙන් බලාපොරොත්තු වූ ප්‍රධාන අරමුණු මොනවද? 5, එම අවස්ථාවේදී ප්‍රතිපාදන භාවිතා කිරීම, වෙන් කිරීම සහ ආරම්භ කිරීම සම්බන්ධයෙන් ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටුවට ලබා දී ඇති මාර්ග උපදේශ සහ විධිමත් ක්‍රමය කුමක්ද? 6, ප්‍රතිපාදන වාර්ෂිකව බෙදාහැරීමේදී දිස්ත්‍රික්කයේ හෝ ප්‍රාදේශීය මට්ටමින් යම් සාධාරණතාවයක් පවත්වා ගැනීම සඳහා වර්තමාන රජයේ ගෙන ඇති පියවර මොනවාද? 7, මෙම ක්‍රමවේදය සාර්ථකද යන්න තක්සේරු කිරීමට රජයේ විසින් ක්‍රියාත්මක කරන අධීක්ෂණ හා ඇගයීම් ක්‍රමය කුමක්ද කියලා දැනගන්න කැමතියි.
පිළිතුරු දීම ගරු ආර්ථික සංවර්ධන නියෝජ්‍ය ඇමතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා.
බොහොමත්ම ස්තුතියි. මේ විමධ්‍යගත අරමුදල් විදියට ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුව හරහා මහජන මුදල් වියදම් වීමේදී මේ සිදුවන්නේ විශේෂයෙන්ම ඒ දිස්ත්‍රික්කවල සිටින පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් සංඛ්‍යාව ඒ දිස්ත්‍රික් ප්‍රදේශයේ නියෝජනය කරමින් රාජ්‍ය මුදල් වෙන් කිරීමේ ක්‍රමවේදයක්. මොකද විමධ්‍යගත කියන එකේ පොදු අදහස ගත්තාම තියෙන්නේ මධ්‍යම ආණ්ඩුවේ දරන මුදල් වලට අමතරව පරිබාහිරයට. නමුත් එවැනි දේවල් මේ පළාත් සභා යටතේත් රේකී අමාත්‍යාංශයට පළාත් පාලන ආයතන හරහා සිද්ධ වෙන දේවල් උනොත් යම් විමධ්‍යගත මුදල් වෙනවීම් සිද්ධ වෙනවා. නමුත් මේ නිශ්චිත කාරණේදී විමධ්‍යගත වැඩසටහන යටතේ සාකච්ඡා කරන්නේ මෙවැනි දෙයක්. එතකොට පෙර වර්ෂවලදී ඒ දිස්ත්‍රික් වැඩසටහන යටතේ ක්‍රියාත්මක කරපු ආකාරයෙන්ම මේ අවුරුද්දෙත් අපි ක්‍රියාත්මක කරනවාද කියන ප්‍රශ්නේ තමයි අහලා තියෙන්නේ. ඇත්තම අපි පිළිගන්නවා මහා ජනතාව තමුන්ගේ නියෝජිතයෙක් විදිහට ඒ ආසනය ඒ ප්‍රදේශයේ පදනම් කරගෙන ඉවනවා. ඒ අනුව රටේ සමස්තයක් විදිහට යන සංවර්ධන කටයුතු වලට අමතරව ඒ මන්ත්‍රීවරයාට හෝ මන්ත්‍රීවරයටත් ඒ ප්‍රදේශයේ දියුණු කිරීම සංවර්ධනය කිරීම සඳහා යම් විමධ්‍යගත මුදල් තියෙන්න ඕනේ. ඒ අර්ථයෙන් ගත්තහම අපි ඒකට එකඟයිම ක්‍රියාත්මක කරන්න සූදානම්. ඒ අර්ථයෙන්ම තමයි මේ අවුරුද්දෙත් මිලියන 10 ගානේ සෑම මන්ත්‍රීවරයෙක් වෙනුවෙන්ම මිලියන 2250ක් වෙන් කළේ. හැබැයි තේරුම් ගත යුතු කාරණේ වෙන්නේ අපි අර තිරසාර සංවර්ධනයක් ඉලක්ක කරගෙන ඉදිරියට යනවා නම් ඒ මන්ත්‍රීවරුන් 225 දෙනා තමන් හිතඟු පරිදි මේ කටයුතු කරනවාට වඩා අපි දකිනවා මේක දිස්ත්‍රික්කයක් පදනම් කරගෙන ආර්ථික සංවර්ධන ඉලක්ක කරගෙන යම් වැඩසටහනක් යටතේ වියදම් කිරීම තමයි වඩා ඵලදායි වෙන්නේ ආර්ථිකයට නිෂ්පාදනයට එකතු වෙන්නේ කියන තර්කයේ මත ඒ යෝජනා දිස්ත්‍රික්කයට අපි ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ අනුව ඒ දිස්ත්‍රික්කයේ ඉන්න ඕනෑම මන්ත්‍රීවරයෙකුට දෙන ලද නිර්ණායක යටතේදී තමුන්ගේ ප්‍රදේශයේ දියුණු කරන්න ඕනා සංවර්ධන ව්‍යාපෘතිය ඉදිරිපත් කරන්නට පුළුවන් දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවට. එතෙන්ට එනකොට ප්‍රාදේශීය සම්බන්ධීකරණ කමිටු වරා සාකච්ඡා කරලා හැම කෙනෙකුටම සම්බන්ධ කරගෙන එන්න පුළුවන්. ඒ අනුව 2025 වර්ෂයටත් මේ මිලියන 2250 සඳහාම ව්‍යාපෘති ලැබිලා තියෙනවා. කෙසේ වෙතත් අපි ප්‍රවර්ධනය කරන්නේ නැහැ මේ මුදල් අතට දීලා ඒ මුදල් අර ප්‍රාදේශීය වශයෙන් අවිධිමත් විදියට වීරම් වෙන කාරණේකට. මොකද අවසානයේදී මහජන මුදල් වැය විය යුතු වන්නේ සමස්තයක් ලෙස රට ඉදිරියට ගෙන යාම. ඒක තමයි අපේ නව ප්‍රවේශය. මේ ප්‍රවේශය ඉදිරිපත් කරමින් මුදල් අමාත්‍යාංශයේ විසින් අංක MF ඇලිරක් 2ක් ඇලිරක් 2025 දරන 2025 1යි 29 වෙනි දින ඇති චක්‍රලේඛයේ ඇමුණුම් 2 අංක 2.7 හා 3 ඡේදවලට අනුව දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවට මේ පිළිබඳව උපදෙස් ලබා දීලා තියෙනවා. මෙතෙන්දි මේ උපදෙස් ලබා දීම විශේෂයෙන්ම මේ ව්‍යවසායකත්වයේ ඉලක්ක කරගෙන, ඒ වගේම සවිබල ගැන්වීම ඉලක්ක කරගෙන, ඒ වගේම කණ්ඩායම් හැංගීම ඉලක්ක කරගෙන තනි තනියම ව්‍යාපෘතිලඩා ඒකාබද්ධ වී වැඩ කිරීම කියන මේ නිර්ණායක ගණනාවක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ වගේම පසුගිය වසර 10 ගත්තාම විවිධ මුදල් වෙන් වෙලා තියෙනවා. ඒ වින්වීමේ ඇමුණුමක් තියෙනවා මට කියවන්න පුළුවන්. අපි අවබෝධය සඳහා 2015 සිට 16 17 යන ආදී වශයෙන් 2015 දී මිලියන 1125 කුත් ඊට පසුව 3375ක් ඒ විදිහට වෙනස් වෙලා තියෙනවා. 2024 දී 13250ක සාල මුදලක් වියදම් වෙලා තියෙනවා. මේ අවුරුද්දේදී 2250ක් වියදම් වෙන්නේ මේ නිර්ණායක පාදක කරගත්තු ක්‍රමවේද සඳහා. ඒ වගේම 2024 වර්ෂයේ දිස්ත්‍රික්ක විමර්ශන වැඩසටහනේ ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටුවත පැවරීමෙන් බලාපොරොත්තු වන ප්‍රධාන අරමුණ ඒක තමයි ප්‍රාදේශීය සංවර්ධන කටයුතු වලට පැවරෙන්නේ පොළවේ. ඇත්තනම් මේ විමධ්‍ය ගත නම් එය අපි ඉහලින් තීන්දුවක් අරගෙන ඉහලින් ක්‍රියාත්මක කරනවාට වඩා සැබෑ ලෙසම ව්‍යාපෘතිය මොකක්ද, තමුන්ගේ ආර්ථිකයට කොහොමද ඒක සම්බන්ධ වෙන්නේ, තමුන්ට ඉපෙනින් මොන වගේ ප්‍රතිලාභ ලබා ගන්න පුළුවන්ද කියලා ඇත්තටම දන්නේ පොළොවේ ජීවත් වෙන ඉන්නලා පුළුවන් තරම් දුරට සංවිධාන ව්‍යුහය පල්ලෑම ස්තරයේ නිල යාන්ත්‍රණයේ තියෙන්නේ ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටුව. ඒ නිසා තමයි එතෙන්ට ගෙන ගියේ. හැබැයි මේ ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටුව වලට ඒ ග්‍රාම සේවා සහ ප්‍රාදේශීය පළාත් පාලන කොට්ටාස නියෝජනය වෙන සංවිධාන සම්බන්ධ වෙනවා. ඒ නිසා ගමේ සැබෑ ලෙසම විමධ්‍යගත වූ අදහස් සංවර්ධන යෝජනා මෙතෙන්ට ගෙනෙන්නට පුළුවන්. ඒක තමයි එහි ප්‍රධානම අදහස බවට පත්වන්නේ. ඊළඟ ප්‍රශ්නයේදී මේ ප්‍රතිපාදන වෙන්කිරීම ආරම්භ කිරීම සම්බන්ධයෙන් ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටුවට ලබා දී මාර්ග උපදේශ තියෙනවා. විමධ්‍යගත වැඩසටහන කිරීම සඳහා අමාත්‍යාංශයෙන් උපදෙස් දාලා දෙන නිර්ණායක 6ක් යටතේදී ඒ නිර්ණායක 6 යටතේ කාල සීමාවක් අපි ලබා දීලා තිබුණා. ඒ කාල සීමාව ඇතුළත ව්‍යාපෘති ආව, සමහර ව්‍යාපෘති වල අඩුපාඩු තිබුණා. ඒක නැවතත් නිවැරදි කරලා ඒ ප්‍රාදේශීය මට්ටමට යවලා මුදල් අමාත්‍යාංශයට දැන් ගෙන්නගෙන තියෙන සියලු ව්‍යාපෘති මේනකොට අනුමතයි. හැබැයි ඒ මුදල් නිදහස් කිරීමේ යම් මේ පමාවකටන් වේගවත් භාවයේ අඩුවක් තියෙනවා. ඒක අපි ඉක්මන් කරගන්නට ඕනේ. ඒ නිසා අපි මේ මේකත් අවස්ථාව කරගන්නවා. සියලු මුදල් අනුමත වෙලා තියෙන්නේ වීදම් කිරීම වේගවත් කිරීමට. ඒ සියලුම මේකට සම්බන්ධ වෙන රාජ්‍ය ආන්ත්‍රණය සම්බන්ධ වෙන්නේ කියලා. ඒ වගේම ප්‍රතිපාදන වාර්ෂිකව බෙදා හැරීමේදී සාධාරණත්වයේ පවත්වාගෙන යන්නේ ඉතාම නියෝජන සාධාරණත්වයේ. අපි දන්නවා දිස්ත්‍රික්කවල නියෝජනය වෙලා ආපු මන්ත්‍රීවරුන්ගේ සංඛ්‍යාව මූලික පදනමක් විදිහට අරගෙන ඒ උපයෝගී කරන දිස්ත්‍රික්කයට වෙන් කරන නිසා අපි හිතනවා මන්ත්‍රීවරුන් වෙන් කරලා තියෙන්නේ ජනගහනයේ පදනම් කරගෙන. ඉතින් තාටත් උන මේක පොඩි තර්කයක් හදන්න පුළුවන්, තවත් නිර්ණායක මෙතේට ඇතුළත් කරන්න පුළුවන් කියලා. මේක තමයි ප්‍රධාන වශයෙන්ම තේරිපත් වූ මන්ත්‍රී දුවරේකට රුපියල් මිලියන 10 බැගින් මේ වෙන් කිරීම සිද්ධ කරන යනුව 196ක් තේරිපත් වුණා සහ ජාතික ලැයිස්තුවේ 10ත් එක තමයි 2225ක් නියෝජනය වෙන්නේ. මෙම ක්‍රමවේදය සාර්ථක කිරීමට රජය විසින් ක්‍රියාත්මක කරන අධීක්ෂණ අගයුම් ක්‍රමවේදයේ කුමක්ද කිව්වොත් ඇත්තටම අපි ඒ ප්‍රාදේශීය සංවර්ධන කමිටුත් ඒ වගේම බලගැන්විලා තියෙන අපේ ප්‍රාදේශීය අංශයේ තියෙන ඒ ප්‍රාදේශීය සභා හරහා ක්‍රියාත්මක කරන යාන්ත්‍රණයත් අර අනු කමිටු ක්‍රියාත්මක වෙමින් තියෙනවා. ඒ සෑම අනු කමිටුවකටම ප්‍රගතිය මාසිකව වාර්තා වෙන අතරතුරේම ඒ ක්‍රියාකාරීකව ඒ වැඩ කරන කණ්ඩායම් දීලා මේ ප්‍රාදේශීය ලේකම්තුමිය ඇතුළු නිලධාරීන් හරහා මේ අධීක්ෂණයට ලක් වෙනවා. ඒ අනුව අපි විශ්වාස කරනවා ඕනම ව්‍යාපෘතියක් ක්‍රියාත්මක කරද්දී එකවර 100%ක් සාර්ථක වෙන්නේ නැහැ. විවිධ බාධක පැන නගින්න පුළුවන්. එන්නේ ප්‍රායෝගික බාධක වලට යූසුලෝ ක්‍රියාත්මක වෙමින් අඛණ්ඩව වැඩ කටයුතු කරමින් මේ ඉතාම සාර්ථක ව්‍යාපෘතියක් බවට පත් කරගන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. බොහොමත්ම ස්තුතියි.
ඒ අනුව පාර්ලිමේන්තුව 2025 ජූලි මාස 22 වැනි අඟහරුවාදා පූර්ව භාග 9:30 දක්වා කල්තබනු ලැබේ.